திருக்காட்சி பெருவிழா ஞாயிறு சிந்தனை. பல நூறு ஆண்டுகளுக்கு முன் ஆப்கானிஸ்தானின் வடபகுதியில் பால்க் நாட்டை ஆட்சி செய்த மன்னர் இப்ராஹிம் அளவற்ற செல்வங்களால் சூழப்பட்டிருந்தார். அதேவேளை அவர் ஆன்மீக உண்மைகளை காணும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். ஒருநாள் இரவு பட்டாடை அணிந்து தங்க கட்டிலில் படுத்த வண்ணம் கடவுளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார் மன்னர். அப்போது அரண்மனையின் கூரையில் யாரோ நடந்து செல்வது போல் சப்தம் கேட்டது. அரசர் உடனே, "யாரங்கே?" என்று கத்தினார். "உங்கள் நண்பன்" என்று கூரையிலிருந்து பதில் வந்தது. "இந்த இரவு நேரத்தில் என் கூரை மீது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்?" என்று மன்னர் எரிச்சலுடன் கேட்க, "தொலைந்து போன என் ஒட்டகத்தை தேடிக் கொண்டிருக்கின்றேன்" என்று பதில் வந்தது. பைத்தியக்காரத்தனமான இந்த பதிலை கேட்டு மேலும் எரிச்சலடைந்த மன்னர், "முட்டாளே, தொலைந்து போன ஒட்டகத்தை என் கூரை மீது தேடிக் கொண்டிருக்கின்றாயா?" என்று ஏளனமாக கேட்டார். உடனே, "முட்டாளே, பட்டாடை அணிந்து தங்கக்கட்டிலில் படுத்துக்கொண்டு நீ கடவுளை தேடிக் கொண்டிருக்கின்றாயா?" என்ற கேள்வி கூரையிலிருந்து ஒலித்தது.
"எனது அருமை அன்புள்ளங்களே, பட்டாடை அணிந்து தங்கக்கட்டிலில் படுத்துக்கொண்டு இறைவனை தேடுவது கடினம். இறைவனை தேடி கண்டுபிடிக்க கடினமான ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த உண்மையை உணர்த்தும் திருநாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். ஆம் அன்புள்ளங்களே, புத்தாண்டின் முதல் ஞாயிறன்று நாம் கொண்டாடும் திருக்காட்சி பெருவிழா இறைவனை தேடி கண்டடையும் வழிகளை நமக்கு சொல்லித் தருகின்றது. மூன்று ராஜாக்கள், மூன்று செல்வந்தர்கள், மூன்று ஞானிகள் என்று பலவாறாக அழைக்கப்படும் நமது விழா நாயகர்கள் கடினமான ஒரு பயணத்தின் இறுதியில் கடவுளை கண்டனர். இந்த மூன்று ஞானிகள் இயேசுவை சந்திக்க வந்த நிகழ்வை பல கோணங்களில் நாம் சிந்திக்கலாம். விண்மீன்களின் ஒளியில் இந்த ஞானிகள் நடந்தனர் என்றும், இறைவனை சந்தித்த பின் இந்த ஞானிகள் வேறு வழியாக சென்றனர் என்றும் நற்செய்தி சொல்கின்றது. நம் வாழ்வை வழிநடத்தும் விண்மீன்கள் எவை என்பதை முதலில் சிந்திக்கலாம். விண்மீன்களின் துணையோடு இறைவனை சந்தித்த பின் நாம் பின்பற்ற வேண்டிய மாற்று வழிகளைப் பற்றியும் சிந்திக்கலாம்.
அன்பு நெஞ்சங்களே, விண்மீன்களைக் கண்டு பயணம் மேற்கொண்ட இந்த ஞானிகளைப் பற்றி இன்றைய நற்செய்தி சொல்லும் மற்றும் ஒரு விவரம். கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள். இந்த ஞானிகள் ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவர்கள் என்றும், கோள்களை நட்சத்திரங்களை ஆய்வு செய்த அறிஞர்கள் என்றும் சில விவிலிய விரிவுரையாளர்கள் விளக்கமளித்துள்ளனர். உலகின் பல நாடுகளில் கோள்களை நட்சத்திரங்களை வைத்து பல முடிவுகள் எடுக்கப்படுவதை நினைத்து பார்க்கலாம். கோள்களையும் நட்சத்திரங்களையும் வாழ்க்கையின் வழிகாட்டிகள் என்று நம்பி நம்மையும் நம் குடும்பங்களையும் சில வேளைகளில் நாட்டையும் வழிநடத்தும் பொறுப்பை நட்சத்திரங்களிடம் விட்டுவிடுகின்றோமா என்ற ஆய்வை ஆண்டின் துவக்கத்தில் மேற்கொள்வது நல்லது. கோள்களையும் நட்சத்திரங்களையும் நம்பி வாழ்வதற்கு பதில் கொள்கைகளையும் நன்மையின் ஊற்றான இறைவனையும் நம்பி வாழ்வது எவ்வளவோ மேல் என்பதை இந்த திருவிழா நமக்கு சொல்லித் தருகின்றது.
அன்பு இதயங்களே, இந்த மூன்று ஞானிகள் விண்மீன் வழியே வந்த அழைப்பை ஏற்று இறைவனை தேடி பயணத்தை மேற்கொண்டனர். விண்மீன் இரவில் மட்டுமே கண்களுக்கு தெரியும், பகலில் தெரியாது. எனவே இந்த ஞானிகள் இரவில் தங்கள் பயணத்தை அதிகம் செய்திருக்க வேண்டும். போக்குவரத்து வசதிகள் அதிகம் இல்லாத அந்த காலத்தில் இரவில் மேற்கொள்ளும் பயணங்கள் எளிதல்லவே. பல இரவுகள் மேகங்களும் பனிமூட்டமும் அந்த விண்மீனை மறைத்திருக்கும். அந்த நேரங்களில் மேகமும் பனிமூட்டமும் விலகும் வரை காத்திருந்து மீண்டும் விண்மீனை பார்த்து எத்தனை எத்தனை இரவுகள் இவர்கள் நடந்திருக்க வேண்டும். இத்தனை இடர்பாடுகள் மத்தியிலும் ஒரே குறிக்கோளுடன் பல்லாயிரம் மைல்கள் பயணம் செய்த அந்த ஞானிகளின் மன உறுதி நமக்கெல்லாம் நல்லதொரு பாடம்.
அன்பு உள்ளங்களே, நாம் வாழும் அவசர உலகில் விண்மீன்களை பார்ப்பது மிகவும் அரிது. நம்மில் பலர் வாழ்வது நகரங்கள் என்பதால் அங்கு இரவும் பகலும் எரியும் செயற்கை விளக்குகளின் ஒளி விண்மீன்களை மறைத்து விடுகின்றது. வானத்தை நிமிர்ந்து பார்க்க கூட நமக்கு இப்போது நேரமில்லை. எப்போது வானத்தை பார்ப்போம்? மேகங்கள் திரண்டு வரும்போது, ஒருவேளை மழை வருமோ என்ற சந்தேக பார்வையோடு வானத்தை பார்ப்போம். கருமேகம் சூழும் போது சந்தேகத்தோடு நிமிர்ந்து வானத்தை பார்க்க பழகிவிட்ட நாம் உள்ளத்தில் கருமேகங்கள் சூழும் போதும் கடவுள் என்ற ஒருவர் இருக்கின்றாரா என்பதை தெரிந்து கொள்ள மீண்டும் வானத்தை சந்தேகத்தோடு பார்க்கின்றோம். சந்தேகம் வரும்போது மட்டும் வானத்தை பார்த்தால் அங்கே கருமேகங்கள் மட்டுமே தெரியும். அந்த கருமேகங்களுக்கு பின் கண் சிமிட்டும் விண்மீன்கள் தெரியாது. அந்த விண்மீன்கள் கொடுக்கும் அழைப்பும் நமக்கு புரியாது.
எனது அருமை அன்புள்ளங்களே, நட்சத்திரங்கள், ஸ்டார்கள் என்ற சொல் மனதில் ஒரு சில எண்ணங்களை ஏற்படுத்துகின்றன. இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில், திரையுலகில் பல ஸ்டார்களை உருவாக்கி கடவுளுக்கு இணையான ஓரிடத்தை அவர்களுக்கு கொடுக்கும் பல்லாயிரம் இளையோரை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க தோன்றுகின்றது. அன்பு இதயங்களே, தமிழ் திரையுலகில் ஸ்டாராக வலம் வரும் ஒரு நடிகர் அரசியலில் நுழையப் போவதாக அண்மையில் அறிவித்துள்ளார். இந்த செய்தியை கேட்டு கொண்டாடியவர்களும் உண்டு, திண்டாடியவர்களும் உண்டு. தமிழகத்தின் அரசியல் கடந்த பல ஆண்டுகள் திரையுலகத்தினரின் கரங்களில் சிக்கி சின்னாபின்னமாகியுள்ளது என்பது வேதனை நிறைந்த உண்மை. தமிழகத்தை வழிநடத்த தகுதியான தலைவர்கள் இல்லாத சூழலில் திரையுலகை சேர்ந்த இன்னும் ஒருவர் தலைவராக விரும்புவது தமிழகத்தை தலைநிமிரச் செய்யுமா என்பது பெரும் கேள்விக்குறிதான். அன்பு இதயங்களே, ஸ்டார்களை நம்பி தங்கள் வாழ்வை அடகு வைக்கும் ரசிகர்கள், குறிப்பாக இளையோர், தங்கள் மயக்கத்திலிருந்து வெளித்தெழ வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பு இதயங்களே, மத்தேயு நற்செய்தியில் நாம் காணும் மூன்று ஞானிகளின் கதை வேறு பல அழகான கற்பனை கதைகளுக்கு வித்திட்டுள்ளது. அவற்றில் ஒன்று ஹென்றி வான்டைக் என்பவர் எழுதிய தி அதர் வாய்ஸ் மேன், அதாவது மற்றும் ஒரு ஞானி என்ற கதை. இந்த கதையில் வரும் ஞானியின் பெயர் ஆர்த்தபான்.
தான் சந்திக்கச் செல்லும் மன்னனுக்கு பரிசுகள் ஏந்திச் செல்ல நினைத்த ஆர்த்தபான் அவர்கள் தன் சொத்துக்கள் அனைத்தையும் விற்று விலையுயர்ந்த மாணிக்கம், வைரம், முத்து ஆகியவற்றை வாங்கிக் கொண்டார். அவர் செல்லும் வழியில் நோயுற்று சாகும் நிலையிலிருந்த ஒரு யூதரை பார்த்தார். நோயாளியை விட்டுவிட்டு தன் பயணத்தை தொடர அவர் நினைத்தார். ஆனால் மனம் இடம் தரவில்லை. தன்னிடம் இருந்த மாணிக்கத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு நோயாளிக்கு தேவையான உதவிகளை செய்தார். இதனால் அவரது பயணம் கொஞ்சம் தாமதமானது. அவர் பெத்லகேமை அடைந்த போது மற்ற மூன்று ஞானிகளும் மீண்டும் தங்கள் நாட்டுக்கு போய்விட்டதை அறிந்தார். அதைவிட பெரும் ஏமாற்றம், குழந்தை இயேசுவை அவரது பெற்றோர் எகிப்துக்கு கொண்டு சென்று விட்டனர் என்ற செய்திதான். ஆர்த்தபான் அவர்கள் எகிப்து நோக்கி தன் பயணத்தை துவக்கிய போது மன்னன் இயரோதின் படை வீரர்கள் பெத்லகேம் குழந்தைகளை கொல்வதற்கு வருவதை பார்த்தார். தன்னிடம் இருந்த வைரத்தை படை தளபதியிடம் கொடுத்து ஒரு குழந்தையை அவர் காப்பாற்றினார்.
பின்னர் 33 ஆண்டுகள் தனது மன்னனை தேடி பல இடங்களில் அலைந்தார் ஆர்த்தபான். சென்ற இடமெல்லாம் தன்னால் இயன்ற அளவு பிறருக்கு உதவிகள் செய்து வந்தார். இறுதியில் அவர் எருசலேம் வந்து சேர்ந்தார். அங்கு இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஏற்கனவே கல்வாரிக்கு கொண்டு சென்று விட்டனர் என்று அவர் கேள்விப்பட்டார். தன் கையில் எஞ்சியிருந்த விலை உயர்ந்த முத்தை ரோமைய வீரர்களிடம் கொடுத்து இயேசுவை மீட்டு விடலாம் என்ற தீர்மானத்தோடு கல்வாரி நோக்கி விரைந்தார் ஆர்த்தபான். போகும் வழியில் அடிமையாக விற்பதற்கென்று ஒரு பெண் இழுத்துச் செல்லப்படுவதை அவர் கண்டார். அந்த பெண்ணை விடுவிக்க தன்னிடமிருந்த கடைசி பரிசான அந்த முத்தையும் அவர் கொடுத்து விட்டார். அந்நேரத்தில் திடீரென இருள் சூழ்ந்தது, நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆர்த்தபான் அவர்கள் தலையில் அடிபட்டு கீழே விழுந்தார். அப்போது அவருக்கு மட்டுமே கேட்கும் வகையில், இந்த சிறியவர்களுள் ஒருவருக்கு நீர் இதை செய்யும் போது எனக்கே செய்தீர் என்ற குரல் கேட்டது. இந்த குரலை கேட்டதும் தான் தேடி வந்த அரசனை கண்டுகொண்ட மகிழ்வோடு, நிறைவோடு ஆர்த்தபான் அவர்கள் கண்களை மூடினார்.
அன்பு இதயங்களே, மனதுக்கு நிறைவை தரும் ஒரு கதை இது. விண்மீன் தந்த அழைப்பை ஏற்று பயணம் புறப்பட்டவர்கள் எல்லாம் கடவுளை நேரில் கண்டனரா? இல்லையே. எத்தனையோ பேர் கடவுளை நேரில் காணாத போதும் அந்த கடவுளின் நியதிகளை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றினர். இதனால் அவர்களில் பலர் மற்றவர்களை கடவுளிடம் அழைத்துச் சென்ற விண்மீன்கள் ஆயினர் என்பதை ஆர்த்தபான் அவர்களின் கதை நமக்கு புரிய வைக்கின்றது.
அன்பு இதயங்களே, விண்மீன் காட்டிய பாதையில் சென்று இறைவனை கண்டதால் தங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றிய ஞானிகளைப் போல் அர்த்தபானைப் போல் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் தங்களையும் உலகத்தையும் மாற்றியிருக்கிறார்கள். உறுதியான உள்ளத்தோடு விண்மீன்களை தொடர்ந்து இறைவனை கண்ட ஞானிகளைப் போல் இந்த புத்தாண்டின் துவக்கத்தில் நாமும் இறைவனை காணவும் அவரிடம் மற்றவர்களை அழைத்து வரும் விண்மீன்களாய் மாறவும் தேவையான இறையருளை வேண்டுவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.